இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய சிந்தைக்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு பின்மாரி மலையினால் ஞானஸ்தானம். ஸ்தோத்திரம். பின்மாரி மலையினால் ஞானஸ்தானம். எப்படி முன்மாறினா, முதலாம் நூற்றாண்டு காலத்தில் ஆண்டவர் பரலோகத்துக்கு போனதற்கப்புறம் 50வது நாள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார்கள். அது வந்து முன்மாரி மலையினுடைய ஆசீர்வாதங்கள். அதே மாதிரி ஆண்டவருடைய இரண்டாம் வருகையினுடைய சமயத்திலேயும் தேவனுடைய வல்லமை இந்த உலகத்திலே அநேகருக்கு தேவன் கொடுப்பார். அது வந்து பின்மாரி மலையினுடைய ஆசீர்வாதங்கள். அப்போ இந்த பின்மாரி மலையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பின்மாரி மலையினுடைய ஞானஸ்தானத்தினால் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அப்படின்னா பின்மாரி மலையினுடைய அறிவினால் அவருடைய ஞானம் நிரப்பப்படுகிறது. சகரியா 10:1-6 வரை உள்ள வார்த்தைகள்.
பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்க்கமாக தேர்தரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பெண்ணாததினால் சிறுமைப்பட்டார்கள். மெய்ப்பெருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அவர்களிலிருந்து கோடிக்கொள்ளும், அவர்களிலிருந்து கூடாரம் முளையும், அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும். அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள். அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளில் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன்.
போதும் போதும். இங்க நாம் பார்க்கிறோம், பின்மாரி மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சரி, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பின்மாரி மலைக்காக யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார்? அவரவருக்கு. அப்படின்னா தனிப்பட்ட மனிதனுக்கு தான் பின்மாரி மலையினுடைய ஆசீர்வாதம். முன்மாரி மலையினுடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா 120 பேர் ஒன்றா கூடியிருக்கும்போது அங்கு அந்த முன்மாரி மலையினுடைய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார். ஆனால் பின்மாரி மலையினுடைய ஆசீர்வாதம் அப்படி அல்ல. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூட்டத்தில் கோவிந்தா போடுற வேலை இனி நடக்காது. யார் யார் தனித்தனியாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பின்மாரி மலையினுடைய ஆசீர்வாதம். அது எப்படி காத்திருக்குன்னு சொன்னால், இந்த இப்போ ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம கடந்த வாரங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். முதலாவது, அவன் ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். அப்புறம் இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறோம், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் பின்னால் ஒருவர் வருகிறார், அவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ முதல்ல ஜலத்தினால ஞானஸ்தானம், அப்புறம் ஆவியினால ஞானஸ்தானம், மூன்றாவது அக்னியினால ஞானஸ்தானம். இந்த மூணு ஞானஸ்தானத்தை குறித்து கடந்த வாரம் நாம் சிந்தித்தோம். இந்த மூணு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறவங்களுக்கு தான் பின்மாரி மலையினுடைய ஞானஸ்தானங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்படின்னா முதல்ல ஜலத்தினால் ஒரு மனுஷன் அல்லது தேவனுடைய அறிவினால் ஒரு மனுஷன் நிறையும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவன் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தரிசனங்களை பார்க்கிறான். ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுடைய பிரதிபலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தரிசனத்தை பார்ப்பது. ஆவியினால ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுடைய பிரதிபலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது. அப்போ உண்மையாகவே ஆவியினால் எடுத்திருக்காங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களுக்குள்ளே அல்லது ஊமையினுடைய ரகசியங்களுக்குள்ளே பிரவேசித்து அந்த காரியங்களை அறிந்து கொள்வது. அக்னியினால் ஞானஸ்தானம் எடுக்கிறான்னு சொல்லும்போது, ஆவினால் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த அக்னியினால் இருக்கிற ஞானஸ்தானத்தையும் கூட சேர்த்து ஆண்டவர் கொடுக்குறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்மாரி மலையினால் அல்லது பரிசுத்தாவியினால் அபிஷேகிக்கப்படும் பொழுது அல்லது பரிசுத்தாவியினால் நிறையப்படும் பொழுது அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டது. அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தங்கி இருக்கும்போது அல்லது தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் சிந்தித்து தியானிக்கும்போது அது வல்லமையில் அக்னியை போல அவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறது. அது நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இந்த மூன்று வகையான ஸ்நானங்களை அறிந்து உணர்ந்து கொண்டவர்கள், அதனால் இந்த மாதிரி இதனுடைய பங்கை அடைந்தவர்கள் மட்டும்தான் பின்மாறி மலையினால் ஞானஸ்தானம் என்கிறதை எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய நிலைமையிலே யூதராக இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த காரியத்தை தேவன் கொடுக்குறார். அப்போ தனிப்பட்ட மனிதர்கள் கொடுக்கும்போது ஆண்டவர் பின்னாலே ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார், தேவ ஜனங்களை எப்படி சிதறிட்டாங்கன்னா ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டார்கள். யாரு? மேய்ப்பர்கள் சிதறடிச்சிருக்காங்க. அப்புறம் பின்மாறி மலை பூமியில் ஆண்டவர் தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கிற சமயத்தில் தேவனுடைய கோபம் மேய்ப்பர்களுக்கு விரோதமாக எழும்புகிறது. இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்களுக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் எழும்பியிருக்கு. அது நீ வரப்போகிற நாட்களில் கேட்பீங்க. நாங்கள் கேள்விப்பட்டோம், பாஸ்டர்ஸுக்குள்ள பல விதமான பிரிவினைகள் அப்போ தேவன் அங்கே உண்டாக்குகிறார். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் பரலோகத்தின் வாசல்களை திறந்து பின்மாறி மலையை தேவன் கொடுக்கிறார். அப்போ ஆத்மாக்களை சிதறடிக்கிற மெய்ப்பொருளுக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் பற்றி எறிகிறது. அதே மாதிரி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற மெய்ப்பொருளுக்கு ஆண்டவர் பின்மாறி மலையினால் ஞானஸ்தானத்தை தேவன் கொடுக்கிறார். அதனால் கடாக்களை தண்டித்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஊழியத்தில் பிரதானமானவர்கள் மெய்ப்பொருளுக்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. சிறந்த குதிரை தான் போய் அதை அடிக்குது. ஆவிக்குரிய நிலைமையில யூதருடைய முறைமையில கற்று ஆவிக்குரிய நிலைமையில யூதனுடைய கலாச்சாரம் என்னங்கிறது வேதத்திலே வாசித்து தெரிந்து கொண்டவர்கள் அல்லது பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர்கள் யாரை போய் தாக்குறாங்கன்னா கடாக்களை தாக்குறாள். கடாக்கள்னா நல்லா தின்னு கொளுத்து நான் தான் பெரிய மெய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் தான் பெரிய பாஸ்டர், எங்களுக்கு இவ்வளோ பிரான்ச் சர்ச் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டிட்டு, எங்களுக்கு உலகம் முழுவதும் சபை இருக்குது, எங்களுக்கு இந்தியா முழுவதும் சபை இருக்குது, எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் சபை இருக்குது, பத்தாவதுக்கு இன்னும் 1000 சபையை நாங்கள் உண்டாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ திட்டங்களை போட்டுக்கொண்டு இன்றைக்கி இருக்கிற மெய்ப்பிலுக்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. இதில் ஆவிக்குரிய நிலைமையிலே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தனிப்பட்ட மனிதர்களுக்கு ஆவிக்குரிய யூதர்கள் என்ற பெயரோடு கூட தேவன் அவர்களை ஆசீர்வதித்து யுத்தத்திலே அப்படின்னா ஊழியத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துகிறார். அப்படின்னா இவங்க கேட்குற கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. அப்படி ஞானம் உள்ள வார்த்தைகளை பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதத்தினாலே தேவன் கட்டளையிடுகிறார். அது எப்படிங்கிறத நாம் பார்ப்போம். உபாகமம் 32:1-2 உபாகமம் 32:1-2 போதும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குறது போல என் வசனமும் இறங்கும். இப்போ புல்லுனா ஜனங்கள், பனின்னு சொன்னால் தேவனுடைய வசனம். அப்போ தேவனுடைய வசனத்தை அனுதினமும் சிந்திக்கிறவர்களுக்கு துளி துளியாக தான் வரும். இன்றைக்கி கொஞ்சம் கிடைக்கும், நாளைக்கு கொஞ்சம் கிடைக்கும், அடுத்த நாள் கொஞ்சம் கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து அவரை மகிமைப்படுத்துகிற சமயத்தில் தான் ஆண்டவர் பனியைப் போல மலையைப் போல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய வசனத்தை ஞானத்தை ஒரு மனுஷனுக்குள்ளே அனுப்புகிறார். இதில் நிறைய உடனே இப்போ தெரிஞ்சால் என்னாகும், இதெல்லாம் பனித்துணியாக வேண்டாம், நான் ஒரு ஒரு குடம் மாதிரி தண்ணி குடிச்சிடலாம், ஒரு ட்ரம்பு தண்ணி ஒரே நல்லா குடிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னால் என்னாகும்? ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் காலையில் சாப்பிடாம எந்திரிச்சு 2 லிட்டர் தண்ணி குடித்தானா போதும். 2 லிட்டர் தண்ணி குடித்தானா 1 மணி நேரத்தில் சேர்த்துருவோம். ஒரே டைமில் 2 லிட்டர் எடுத்து வச்சுட்டு பக்கம் பக்கமாக நான் 2 லிட்டரை இப்போ குடித்து முடிச்சிடுவேன் சொல்லி யாராவது குடித்தாங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணி குடிக்கலாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம். ஆனால் ஒரே நேரம் 2 லிட்டர் தண்ணியை குடித்தா அடுத்த ஒரு மணி நேரத்தில்
செத்துருவான்.
2 லிட்டர் குடித்தா அவ்வளோதான், ஆ குடிக்கலாம். 2 லிட்டர் தண்ணி குடிக்க முடியாது. ஒரே முட்டா குடிக்கக்கூடாது. ஆமாம், அப்படி யாரும் குடிச்சு பயிற்சி எடுக்காதீங்க சொன்ன மாதிரி. அந்த மாதிரி தேவனுடைய காரியங்களை நான் சிங்கப்பூரில் போய் அமெரிக்காவில் போய் நிறைய ஒரே நாளில் 3 மாதத்தில் 6 மாதத்தில் எல்லாம் படிச்சுட்டு வந்துடுறேன்னு படிச்சுட்டு வந்தானா, அவன் என்னவா இருப்பான் தெரியுமா? பைத்தியக்காரனாக தான் இருப்பான். ஆ, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அதே மாதிரி அறிவு நிறைய வந்துருச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு இருமாப்பை உண்டாக்கும், பெருமை தான் வரும், நிறைய பெருமை தான் வரும். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அவ்வளோ படிச்சிருக்கேன். 10 வயசில் சயின்டிஸ்டாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 வயசு தான் இருக்கும் ஆனால் சயின்டிஸ்டாக. 8 வயசுக்குள்ளேயே எல்லா பாடத்தையும் +2 வரைக்கும் எழுதி பாஸ் பண்ணிடுவான், 8 வயசுலேயே. இன்றைக்கி ஆளுங்க இருக்காங்க அப்படி. ஆமாம், சின்ன வயசுலேயே அறிவு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேகமாக இருக்குது. 8 வயசுலேயே +2 முடித்தவங்க இருக்காங்க, 10 வயசில் டாக்டர் ஆனவங்க இருக்காங்க, சயின்டிஸ்ட் ஆனவங்க இருக்காங்க. அந்தளவுக்கு வேகமாக படிப்பாங்க. அப்படி படிக்கலாம், அதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது. இன்னைக்கு அப்படி இல்லை, அப்படி படித்து படித்து வரும்போது அதனால் என்ன பயன், அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? படித்து முடித்தாச்சு, பட்டம் வாங்கியாச்சு. ஆனால் பயிற்சினால தான் வந்து நம்முடைய அறிவு ஒவ்வொரு நாளும் வளரும். இப்போ ஊழி அழைப்பை ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து ஊழி அழைப்பை சபையிலையும் பயிற்சி எடுக்கணும், நீ வெளியிலையும் பயிற்சி எடுக்கணும். ஊழி அழைப்புங்கிறது 2 பாதரட்சைகள், 2 கால் வந்து மாற்றி மாற்றி எடுத்து வைக்கும்போது தான் ஒரு முன்னேற்றத்துக்கு நாம் போக முடியும். படிச்சுட்டு இருக்கிற இடத்துல உட்காந்துருந்தா அவன் பைத்தியமாயிடுவான். அதே மாதிரி வசனத்தில் பார்க்குறோம், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ 2 காரியம் வேணும், தேவனுடைய பிரமாணங்களும் வேணும், தேவனுடைய நியாய தீர்ப்பும் வேணும். தடினா தேவனுடைய நியாய தீர்ப்பு, கோலுனா தேவனுடைய ஊழிய அழைப்பு. இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஊழிய அழைப்பு மட்டும் தான் வேணும், தேவனுடைய தடிங்கிறது வேண்டாம், தேவனுடைய தண்டனைங்கிறது வேண்டாம். அப்போ தேவன் வந்து ஒவ்வொரு நாளும் அவனை பயிற்சி கொடுக்குறான். இப்போ மோசே வந்து நியாயப்பிரமாணத்தை நம்மளுக்கு எழுதி கொடுத்தாரு. ஆனால் இதுக்கு முன்னால் இந்த மோசே வந்து 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சி ஆண்டவரோட பேசிகிட்டே இருந்தார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து மோசையோட பேசிகிட்டே இருக்கார். பேசி 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 வரும்போது தான் ஆண்டவர், சரி வா, உனக்கு இப்போ நான் கற்பனை எழுதி கொடுத்தா நீ இப்போ வந்து இதை கொண்டு போய் ஜனங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நாள் வரும்போது நீ வான்னு சொல்லி ஆண்டவர் தரிசனம் கொடுத்தா மோசையை கூட்டிகிட்டு போனார். ஆனால் அந்த 40 வருஷம் மனாந்தரத்தில் ஆடு மேய்க்கும்போது தேவனுடைய காரியங்களை சிந்தித்து தியானிக்கும் போது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் வழிப்பிரயாணம் தான் எங்கே எகிப்திலேருந்து காணான் போகிறதுக்கு. ஆனால் எத்தனை வருஷம் எடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா 40 வருஷம் எடுத்தார். அப்போ தான் தேவனுடைய காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பழகி என்ன ஏதுங்கிறது, தேவனுடைய அன்பு என்ன, தேவனுடைய இரக்கம் என்ன, அவருடைய வல்லமை என்னங்கிறது சத்துருக்களுக்கு வெளிப்படுத்தணும், புறஜாதிகளுக்கு வெளிப்படுத்தணும், தேவனுடைய ஜனத்துக்கு தேவன் வெளிப்படுத்தணும், அதில் உண்மையான ஜனங்கள் யாருங்கிறது தெரிந்து கொள்ளணும். அதற்கு வேண்டிதான் தேவனுடைய வார்த்தையானது ஒவ்வொரு நாளும் மழை போல பனித்துளி போல கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் கொடுக்குறார். நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தாங்க, மேகத்தினால ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அக்னினால ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஆனாலும் அநேகர் தேவனுடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கவில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும், அனுதினமும் தேவனை துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தினந்தோறும் தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிறதுனால தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளாய் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவன் உடனே ஒரே முட்டை மொத்தமாக 1 வாரம் 10 நாள் 40 நாள் உபாசம் எடுக்கிறாரு, அதனால் எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறனு தேவன் யாருக்கு எதையும் கொடுக்கறதில்ல. இப்படியாக தேவனுடைய வார்த்தை என்பது ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தியானிக்கிற சமயத்தில் பனி துளி போல மழை துளி போல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷனுடைய அறிவிலே வெளிப்படுகிறது. லேவிராகமம் 26:1-4 உள்ள வார்த்தைகளை வாசிப்போம். 26:1-4
நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைகொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும்.
போதும். இப்போ ஏற்ற காலத்திலே நான் உங்களுக்கு மழையை கட்டளையிடுவேன். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்குது. நீ என்னுடைய வார்த்தையில் உண்மையாக இருக்கணும், வார்த்தையை கை கொள்ளணும், என்னுடைய பிரமாணத்தில் நிலைத்திருக்கணும், என்னுடைய ஓய்வு நாளில் நிலைத்திருக்கணும். அதெல்லாம் நிலைத்திருந்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை
கட்டளையிடுவேன்.
ஆமாம், மழை மட்டும்தான் வேணும். அது முன்மாறி மழை வேணும், பின்மாறி மழை வேணும். ஆனால் பின்மாறி மழை வரும்போது முன்மாறி மழையினுடைய ஆசீர்வாதங்களும் சேர்ந்து தான் வரும் பின்மாறி மலையில். ஏன்னா பின்மாறி மலை வந்து ரொம்ப அதிகமாக பெய்கிற மலை. அப்படின்னா முன்மாறி மலையில் முளைச்ச பயிர்கள் வளர்ந்து நல்லா பக்குவத்தில் வந்து நிற்கும்போது தான் பின்மாறி மலை பேஞ்சாதான் அந்த பயிர் வந்து அதை தாங்க முடியும். முன்மாறி மலையில் அரையும் குறையமாக இருக்கிற பயிர்கள் பின்மாறி மலை பேஞ்சதுன்னா அந்த பின்மாறி மலையில் அடிச்சுட்டு போயிடும், அல்லது அந்த பின்மாறி மலையை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அதனால் பின்மாறி மலையை தாங்கணும்னு சொன்னால் முன்மாறி மலையான பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதங்களை அல்லது கிரியைகளை அல்லது அந்த பலன்களை கை கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதங்களை தாங்கிக் கொள்ள முடியும். அப்போ ஏற்ற காலத்திலே நான் உங்களுக்கு மலையை கட்டளையிடுவேன் அப்படின்னு என்னவா இருக்கும் பொருள்? இப்போ ஒன்று வந்து பின்மாறி மலை. இப்போ கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறார், பின்மாறி மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யார் யார் பின்மாறி மலைக்காக காத்திருந்து வேண்டிக் கொண்டு இருக்காங்களோ அவரவருக்கு பயிருண்டாக தேவன் அவரவருக்கு தனித்தனியாக மலையை கட்டளையிடுகிறார். அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம், ஏற்ற காலத்திலே நான் உங்களுக்கு மலையை கட்டளையிடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? ஆ, தகுந்த நேரத்தில் என்ன அர்த்தம்? ஆ, சோத்திரம். பேச வேண்டிய வார்த்தையை எப்போ பேசினோமோ அது சரியான நேரத்தில் பேசக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் தருவாங்க. நிறையா காரியங்களை பேசி பேசி வருவாங்க, கடைசியாக தான் அந்த என்ன வார்த்தையை பேசணுமோ அதை பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிரதர் வந்து ஸ்கூலில் டிரான்ஸ்ஃபர் வாங்கிறதுக்கு போய் கேட்கும்போது முடியவே முடியாதுன்றாங்க. அவர் என்ன சொன்னார், நான் படிப்புக்கு வேண்டி வீட்டையே மாற்றி வந்திருக்கிறேன், அதனால் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அவங்க மனமிறங்கி அவங்க உதவி செஞ்சாங்க. அதான் ஏற்ற காலத்தில் பேச வேண்டிய வார்த்தை என்ன? தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் அது இது இப்படி இப்படின்னாலாம் ஒன்றுமே பேச வேண்டாமல் சரியான வார்த்தையை சரியான இடத்துல பேசும் பொழுது அங்கே தேவனுடைய அற்புதம் அங்கே நடக்கிறது. சங்கீதம் 54. இல்லை சங்கீத ஏசையா 54, சங்கீதம் இல்லை ஏசையா 54. ஆ, அப்படின்னா தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் இறங்கும் போது ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய சமூகத்திலேருந்து பாடம் படிக்கிறான். அப்படி படித்து படித்து வர்றவங்களுக்கு தான் சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இப்போ பிரசங்கத்தையே பார்த்துட்டோம்னா நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு தாய்ப்பு எடுத்துருவாங்க, பேசுவாங்க பேசுவாங்க, எந்த நேரத்தில் எதை பேசணும்னு சொல்லி தெரியாமல் என்னென்னமோ வார்த்தையில் தாறுமாறாக பேசிகிட்டே போவாங்க. அது கேட்குறவங்களுக்கு அது கண்டுபிடிச்சிடலாம், இவங்க தேவனுடைய ஆவியில் பேசுகிறாங்களா அல்லது மனுஷனுடைய ஆவியில் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது அந்த பிரசங்கம் கேட்கும்போதே அவங்களுக்கு தெரியும். அப்போது சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசுவதற்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய பனித்துளி போல அல்லது மலைத்துளி போல இருக்கிற வார்த்தைகளை பெற்றுக்கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேச முடியும். உபாகமம் 28:12. உபாகமம் 28:12.
ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கைது செய்யும் வேலைகளில் எல்லாம் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலைகளை சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்பார். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேமிக்கும்படி நீ வலதுபுறம் இடத்துடன் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல்
தலையாக்குவார். போதும். அப்போ உனக்கு உன் தேசத்தில் தேவன் மலையை கட்டளையிடுவார். அப்போ தேவனுடைய பிரமாணம் எல்லாம் கை கொண்டு இருந்தால் மழை பெய்யும் போது உன்னுடைய நிலம் நல்லா விளையும். அதுக்கப்புறம் நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய், நீ தலையாயிருப்பாய், மற்றவன் வாழாயிருப்பான். அப்போ இங்கே நாம் பார்க்கும்போது தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து ஒரு மனுஷனுக்கு மலையை கட்டளையிடும் பொழுது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வானம் தொடர இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தலை தான், தலைக்கு மேலே வானம். அப்போது வானத்தை திறந்து அதே மாதிரி நம்முடைய அறிவை திறந்து தேவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது நாம் அநேகருக்கு கடன் கொடுக்கிறோம். அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற நிறைய அறிவுரைகளை அல்லது தேவனுடைய ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம், அல்லது மற்றவர்களுக்கு தெரியாத அநேக காரியங்களை வேதத்திலிருந்து அறிந்து நாம் மற்றவர்களுக்கு நாம் உபதேசிக்கிறோம். நீ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மற்றவர்கள் செய்கிற உபதேசம் நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ மற்றவர்களுக்கு தெரியாத காரியத்தை வேதத்திலிருந்து ஜனங்களுக்கு கொடுப்பது தான் நாம் கடன் கொடுப்பது. இப்போ கடன் வாங்குவதுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது கஷ்டம், ஏதாவது துன்பம் இந்த மாதிரி வர்ற நேரத்தில் ஏதாவது ஒரு ஆலோசனை நம்ம அடுத்தவங்கிட்டருந்து வேணும், அல்லது இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி தேவ ஜனங்களை அனுமதிக்காமல் தேவன் தம்முடைய ஜனங்களை எல்லா ஆலோசனையினாலும் ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் அவனுடைய தேசத்தில் மழை பெய்யும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா அந்த மனுஷனை தலையாக மாற்றுகிறார். தலைனா எல்லாத்துக்கும் முன்னால் நின்று ஆலோசனை சொல்லுகிறாங்க மனுஷனாக வைக்கிறாய். அதே மாதிரி வாளாக நீ இருக்க மாட்டாய். வாள்னு என்னன்னா எல்லாத்துக்கும் கடைசியாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்கள் உலகத்தில் எல்லா இடங்கள்லேயும் முதன்மையான ஸ்தானங்களில் தான் உட்காந்துருப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கடைசி இடத்துல தான் போய் உட்காந்துக்கணும். அதனால் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படித்து சிந்தித்து தியானித்து வருகிற சமயத்திலே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வளர்கிறது, அது நற்கிரியைகளை செய்யும் பொழுது மேலும் வளர்கிறது. இப்படியாக இருந்து தேவனுடைய ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறோம், மற்றவர்களை நம்ம ஆவிக்குரிய வழியில் நடத்துகிறோம், மற்றவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் தேவையான பிரச்சனைகளுக்கு சரியான ஆலோசனைகளை நாம் கொடுக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தியானிக்காதவர்களுக்கு தேவனுடைய ஞானம் கிடைக்காது. மல்கியா 3:8-9:10 மல்கியா
3:8-9:10 நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதனாலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் கந்தசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
அப்போது தசம பாகம் காணிக்கைய ஆலயத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் ஆண்டவர் சொல்கிறாருன்னா என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீங்கள் தசம் பாகங்களையும் காணிக்கையிலையும் கொண்டு வந்து சேருங்கள். அப்போ தேவனுடைய ஆலயம் எது? அங்கே ஆகாரம் இருக்கணும், அதுக்கு வேண்டி ஆண்டவர் கொண்டு வர சொல்கிறாரு. எது தேவனுடைய ஆலயம்? ஆமாம், அப்படி பொருள் என்ன? ஆமாம், நீங்களே தேவனுடைய ஆலயம்னா அப்போது நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொன்னால் நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசமபாகம் காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். அப்பொழுது தேவனுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும். அப்படின்னா யார் யார் கொடுக்கிறார்களோ அவருடைய இருதயத்திலே தேவனுடைய வசனம் தங்கி தாபரிக்கும். அப்போ தேவனுக்கு தசமபாகம் காணிக்க கொடுக்காம இருக்கிறவங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீங்க, வஞ்சிக்கிறதுனால நானும் உங்களை வஞ்சிக்கிறேன். எப்படி வஞ்சிக்கிறேன், உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய வசனம் தங்காமல் இருக்கும்படியாக நானும் உங்களை வஞ்சிக்கிறேன். அதனால் தேவனுக்கு தசமபாகம் காணிக்க கொடுக்குறவங்க எல்லாருடைய இருதயத்திலேயும் தேவனுடைய வசனம் தங்கி தாபரிக்கும். நிறைய பேருக்கு பிரசங்கம் நல்லா கேட்பாங்க, ஆனால் பிரசங்கம் முடிச்சோடனே என்ன பேசுனாங்கன்னு சொல்லி கேட்டால் ஞாபகம் இருக்காது, அப்படியே ஆகாயத்து பறவைகள் கொண்டு போயிடும், மறந்துடும், நிற்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தேவனை வஞ்சிக்கும்போது தேவனும் அந்த ஜனங்களை வஞ்சிக்கிறார். அப்போ என்னை சோதித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஒரு மனுஷனுக்கு அறிவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத எப்படி சோதித்து பார்க்கறதுனா, தேவனுக்கு தசமபாகம் காணிக்க கொடுக்கறதுனால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையாங்கிறத சோதித்து பாருங்கள்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா நம்முடைய அறிவை திறந்து நம்மளுக்கு தேவையான ஆலோசனைகளை, புத்தியை, ஞானத்தை கொடுத்து தேவன் நம்மளுக்கு போதும் என்ற அளவுக்கு வருகிற நிலைமையிலே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்படியாக தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற எல்லாருமே தேவனை வஞ்சிக்காமல் தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசம்பாகம் காணிக்கை பொருத்தனைகளை செலுத்துகிற சமயத்திலே தேவன் அவர்கள் மேல் பிரியமாயிருந்து அவருடைய இருதயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தேவனுடைய வசனத்தை தேவன் கட்டளையிடுகிறார். யோபு 29:21-23 யோபு 29:21
என் ஆலோசனையை கேட்டு மௌனமாக இருந்தார்கள், என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாறிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிதரம் கொள்ளவில்லை, என் முகக்கலையை மாறச் செய்யவும் இல்லை. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை போலும் துக்கிக்கிறவர்களைப் போல தேற்றரவு பண்ணுகிறவனை போலும் இருந்தேன்.
ஆ போதும். அப்ப இங்கு நம்ம வாசிக்கிறோம், யோபுனுடைய பேச்சை கேட்பதற்கு எப்படி உட்கார்ந்துருந்தாங்களாமா, பின்மாறி மலையினுடைய வார்த்தையை வருவது போல யோபுனுடைய வார்த்தைக்காக யோபுனுடைய சகோதரர்கள் காத்திருந்தார்கள். அப்போ பின்மாறி மலைங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் பேசுகிற சமயத்திலே நல்ல கருத்துள்ள வார்த்தைகள், ஞானமுள்ள வார்த்தைகள், ஆலோசனை பேசி பேசி வரும்போது ஒரு ஆலோசனைக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிற சமயத்தில் கடைசியில் நல்ல கருத்தை சொல்கிறது தான் பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதம். அப்போ பின்மாறி மலையை போல காத்திருந்தார்கள். அப்போ யோபுனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் பின்மாறி மலையை போல வரும் என்று சொல்லி யோபுனுடைய நண்பர்கள் காத்திருந்தார்கள். இன்றைக்கி பின்மாறி மலையை தேடி 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 நிறைய பேர் அங்கே இங்கே அலையிறாங்க. எங்கேயும் அலைய வேண்டாம், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தால் போதும். யோபு எப்படி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பேசும்போது அவனுடைய நண்பர்கள் பின்மாறி மலையை போல என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வார்த்தைக்கு வேண்டி காத்திருந்தார்கள்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் எங்கேயாவது ஆலோசனை பேச போகும்போது அல்லது ஏதாவது பிரச்சனைகளை வந்து பேசும்போது நல்ல ஆலோசனைகளை சரியான நேரத்திலே சரியான வார்த்தைகளை பேசி அந்த ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு அறிவிப்பார்கள். யோபு 28:25-28
அவர் காற்றுக்கு அதன் நிறைய நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார்.
போதும். அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம் இந்த பின்மாறி மலை எப்படி வருதுங்கிறது ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல என்ன பண்ணுறாரு, காற்றுக்கு அளவு கொடுக்குறாரு, அப்புறம் மின்னலுக்கு ஒரு அளவு கொடுக்குறாரு, இடி முழக்கத்துக்கு ஒரு அளவு கொடுக்குறாரு. இதெல்லாம் சேர்ந்து மழையை உண்டாக்குது, மழையை உண்டாக்கி மழை வந்து புறப்படுது. அப்போ அதுக்கு முன்னால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார் கடைசியாக, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம். இந்த ரெண்டையும் செய்யும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காற்றுக்கு அதனுடைய அளவை தீர்மானித்து, காற்றுன்னு என்ன, தேவனுடைய ஆவி என்னங்கிறத அவன் இருதயத்தில் கணக்கு போடுறான். அப்புறம் அது இன்னொருத்தையும் வாசிங்க, அது யோபு 28 போதும். அப்போ ஜலத்துக்கு திட்டத்தையும் ஜலத்துக்கு ஒரு அளவையும் வச்சு அந்த இடி மின்னல் வந்து எப்படி உண்டாகணும், கரெக்டாக அந்த நேரத்தில் எப்படி அது செய்யணுங்கிறத ஆண்டவர் ஒரு கணக்கு போட்டு வைக்கிறார். அதே மாதிரி கணக்கு எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பின்மாறி மலையைப் போல வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலேருந்து வெளியில் வரணும்னா, அதுக்கு முன்னால் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகணும், அப்புறம் கர்த்தருக்கு பயந்து அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ரெண்டும் செஞ்சதுக்கப்புறம் அவனுடைய இருதயத்தில் இந்த நேரத்தில் பேச வேண்டியதற்கு என்ன வார்த்தை வேணும் அப்படிங்கிறத தேவனுடைய ஆவியில் அவன் சிந்தித்து பார்க்குறான். சிந்தித்து பார்க்கும்போது என்னன்னா, இருதயத்தில் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை பேசணுங்கிற ஞானம் இருதயத்தில் உதிக்குது. மின்னல் அடிக்கிறது போல் இருதயத்தில் நம்மளுக்கு சரியான ஆலோசனை வெளிப்படுகிறது. வெளிப்படும்போது நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம், இருதயத்தில் இந்த நேரத்தில் இதுதான் பேசணுங்கிறத மின்னல் போல் நம்முடைய இருதயத்தில் ஒரு வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இடிமுழக்கம் போல் நம்முடைய வார்த்தைகளை வெளியே கொண்டு வருகிறோம். எப்படி இடி முழங்கினதுக்கப்புறம் மழை வருது, அதே மாதிரி இடி முழக்கன்னா நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்தம் தான் இடி முழக்கம். மின்னல்னா நம்முடைய இருதயத்தில் தேவன் கொடுக்குற ஆலோசனைகள் தான் மின்னல். ஜலத்துக்கு அளவுன்னு சொன்னால், இந்த நேரத்தில் என்ன வார்த்தையை பேசணுங்கிற அளவை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கிறது. அப்போ இந்த எல்லா காரியம் நடக்கணும்னா, அவன் பொல்லாப்பை விட்டு விலகணும், கர்த்தருக்கு பயப்படணும். இந்த ரெண்டு காரியம் செஞ்சாதான் ஏற்ற நேரத்தில் எந்த அளவு தேவனுடைய ஆவியை உபயோகம் பண்ணணும், எந்த அளவு தேவனுடைய அறிவை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த அளவு அவன் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்கிற காரியத்தை சிந்தித்து தியானிக்கிற சமயத்தில், எப்படி மேகமெல்லாம் மேலே போய் மின்னல் அடித்து இடி முழங்கி எப்படி மழை வருதோ, அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் இடி முழக்கம் போல் பரப்பணும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பின்மாறி மலையினுடைய ஞானத்தினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நிறைய பேர் முன்மாறி மலையினுடைய ஆசீர்வாதங்கிறது என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கிறவனுக்கு பின்மாறி மலையை பற்றி ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா முன்மாறி மலையில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அன்னி பாசியை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து பேசி ஆடி குதித்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி அவங்க அநேகர் வந்து இன்றைக்கி பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் என்னமோ ஒரு ஆவிக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அப்படியாக போய்விட்டார்கள். இது 2000 வருஷத்துக்கு முன்னாலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, மறுபாசையினாலும் மறு உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன், ஆனாலும் இந்த ஜனங்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அர்த்தமில்லாத பாசையினாலும் அர்த்தமில்லாத வார்த்தைகளினாலும் தேவன் பேசுவார் அந்த ஜனத்தோடு. இப்படிப்பட்ட ஒரு அர்த்தமில்லாத காரியம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சாலும் அவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். காரணம், அதுதான் ஒரு பெரிய வல்லமை, அதுதான் பரிசுத்தாவியினுடைய வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் அந்நிய பாசம் மட்டும் பேசிட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் பரிசுத்தாவி வரும்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவன் கண்டித்து உணர்த்துவார். ஆனால் இன்றைக்கி பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டவர்கிட்ட பாவம்னா என்னான்னு கேளுங்க, நீதினா என்னான்னு கேளுங்க, நியாய தீர்ப்புன்னு என்னான்னு கேளுங்க, ஒன்றுமே தெரியாது. ஆமாம், அதே மாதிரி பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து முதலாவது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் சாட்சியாக இருங்கள். ஆனால் இன்னைக்கு அன்னி பாசை பேசிட்டானா, இங்கே எருசலேமில் இருக்க மாட்டான், யூதேயாவிலையும் இருக்க மாட்டான், சமரியாவிலையும் இருக்க மாட்டான், பூமியினுடைய கடைசிக்கு ஓடிடுவான். பார், நான் அன்னி பாஷையை பேசுகிறேன் பாரு. அவனுக்கு என்னன்னு தெரியும், அந்நிய பாஷையா வந்து அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்குது. ஒருத்தன் விசுவாசியாக இருந்தால் அவனுக்கு அடையாளமாக இருப்பது தீர்க்க தரிசனம். இப்போ நம்ம சபையில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கும்போது அவிசுவாசியானவன் ஒருத்தன் வருகிறான். அப்படி வருகிற சமயத்தில் அவங்ககிட்ட அந்நிய பாஷையை பேசணும்னா அவன் என்ன நினைப்பான், இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க, பைத்தியம் பிடிச்சி பேசிகிட்டு கிடக்கிறாங்கன்னு சொல்லுவான். ஆனால் அதே சமயம் நம்ம தீர்க்க தரிசனத்தை பேசிகிட்டு இருந்தோம்னா அவன் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் உணர்த்தப்பட்டும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் தேவனை தெளிந்து கொள்வான். இன்றைக்கி எல்லா சபையிலும் தேவனுடைய ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது புறஜாதி ஒருத்தன் வந்தானா, இந்த அன்னி பாஷை பேசுகிறத பார்த்து பைத்தியக்காரன்ட்டு ஓடிடுறான். ஆனால் அதுக்கு பதிலாக தீர்க்க தரிசனம் பேசி கொண்டு இருந்தால் அவன் உணர்த்தப்பட்டு, அவனுடைய பாவங்கள் உணர்த்தப்பட்டு, அவன் யார் என்னங்கிறது தெரிஞ்சு அவன் பாவ அறிக்கை செய்து தேவனை ஏற்றுக்கொள்வான். அப்படி நாம் எல்லாரும் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிற காரியங்களை செய்தாதான் நாம் புறஜாதியாக இருக்கிற ஒரு மனுஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அவிசுவாசிக மாதிரி நாமளும் இதே மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருந்தோம்னா வந்தவன் வரவன் எல்லாம் என்ன சொல்லிட்டு போவான்னா பைத்தியக்காரன் சொல்லிட்டு போயிடலாம். அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஏன் ஆட்கள் அதிகமாக மாட்டேங்கிறாங்கன்னா இந்த அந்நிய பாஷைங்கிற காரியத்தை பேசி பேசி வரவனெல்லாம் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு ஓடிடுறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசியாக இருந்தால் உனக்கு அடையாளமாக இருப்பது தீர்க்க தரிசனம். நீ தீர்க்க தரிசனத்தை பேசு. அப்போ தீர்க்க தரிசனத்தை பேசும்போது ஒரு புது ஒரு மனுஷன் ஒருத்தன் வந்திருந்தானா, அவன் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் அவனுடைய பாவங்களை உணர்த்தப்பட்டும் தேவனுடைய சமூகத்திலே அவன் வந்து தேவனை ஏற்றுக்கொள்வான். அப்போ இன்னைக்கு எல்லாரும் வந்து விசுவாசிகளாக இருக்கிறதுக்கு விருப்பப்படாமல் எல்லாரும் அவிசுவாசிகளாக இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிற பாஷையிலே தெரிகிறது சோத்திரம். அதனால் பின்மாரி மலையினுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படும்னு சொன்னால் அவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி இருக்கிற சமயத்தில் தான் தேவனுடைய வார்த்தைகளை ஒரு நாளும் வருகிற சமயத்தில் சிந்தித்து தியானித்து இப்படி வருகிற நேரத்தில் தான் அவன் இந்த நேரத்தில் எந்த வார்த்தை பேசணுங்கிறத சிந்தித்து தியானிக்கும்போது இடி முழக்கம் போல அவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுகிறது. இப்படி புறப்படுகிற சமயத்தில் அவன் தலைவனாக இருப்பான், இதை தெரியாத ஜனங்கள் அவன் வாளாக இருப்பான் அப்படின்னு எல்லாத்துக்கும் கடைசியாக இருப்பான். சோத்திரம். 2 நாளாகமம் 7:13-14.
நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளை நோய் அனுப்பும்போது என் நாமம் தெளிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும்.
போதும். அப்போ ஒரு தேசத்துல மழை இல்லை அப்படின்னா ஊழியத்துல ஆசீர்வாதம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு நல்லா பேச முடியல. மழைனா தேவனுடைய ஆசீர்வாதங்கள், துளி துளியாய் வருகிற தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்கு இல்லை. அதே மாதிரி தேசங்கள்போது ஊழியத்தில் தேவ ஜனங்கள் மத்தியில் தேவனை அறிந்த ஜனங்கள் மத்தியில் ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி வருகிற சமயத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டால் அப்பொழுது நான் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் தேசத்திற்கு மழையை கட்டளையிடுவேன் அப்படின்னா எழுத்தின்படிக்கும் மழைக்கும் அதே தான் அர்த்தம். அதே மாதிரி ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கும் அதுதான் அர்த்தம். ஒருத்தன் சரியாக பேச முடியல, பேசும்போது தடுமாறுறான், ஞாபக சக்தி இல்லை, சரியாக படிக்க முடியல, அல்லது நம்ம படித்து படித்து முன்னால் வரணும்னு சொல்லி நினைக்கிற சமயத்தில் அது முன்னால் வர முடியல, நம்ம அடிக்கடி மறந்துற ஒரு காரியம் நம்மளுக்குள்ளே இருக்குது, அப்போ எந்த நேரத்தில் எதை பேசணுங்கிறது தெரியல இப்படின்னு சொல்லி தடுமாறி தடுமாறி தேவ ஜனங்கள் இருந்தாங்கன்னா அவர்கள் தங்களுடைய சுய ஆவியை நம்பி இருக்கிறார்கள். அல்லது கர்த்தருக்கு பயப்படாமல் பொல்லாப்பை விட்டு விலகாமல் அவர்கள் மனம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் பேச்சிலே தடுமாற்றம், ஆலோசனை சொல்லுவதில் தடுமாற்றம். ஒரு சரியான காரியத்திற்கு கேள்வி கேட்டால் அவனால் பதில் சொல்ல முடியறதில்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லை. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் மழை இல்லை, நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கே தெரியும், நம்முடைய சரீரத்தில் உணர முடியும், நம்முடைய பேச்சுலேயும் தடுமாற்றம் தெரியும், நம்ம செய்கிற காரியத்திலையும் அது தெரியும். அப்படி இருந்தால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பினால் நம்முடைய சரீரத்திற்கு நம்முடைய பேச்சுக்கு நம்முடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மழை இல்லையா, உனக்கு ஆசீர்வாதம் இல்லையா, நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்னென்னா பாவம் மன்னிப்பு தான், நீ பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு தேவனோட ஒப்புரவானால் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், நல்ல பேசும்படியான ஞானத்தை கொடுப்பேன், நல்ல ஆலோசனைகளை சொல்லும்படியான ஞானத்தை கொடுப்பேன், நற்கிரிகளை செய்யும்படியான நல்ல ஞானத்தை கொடுப்பேன், நீ காரிய சித்தியுள்ளவனாக இருக்கும்படி உன் கையின் கிரிகளை தேவன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பாவங்கள் தான், நம்முடைய மீறுகள் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ பின்மாறி மழை இல்லை, ஆனால் ஒரு மனசு சொல்கிறான் எனக்கும் நல்லா பேச தெரியும், எனக்கும் நல்ல ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்தில் உட்காந்து போட்டி போட்டுட்ருக்காங்க, அவங்கள எப்படிப்பட்ட ஆளுகன்னு சொல்லி பார்ப்போம். உபாகமம் 28:24 உபாகமம் 28:24
தேசத்து மழையை கர்த்தர் குருதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார், நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உண்மையில் இறங்கி வரும்.
போதும். உன் தேசத்தின் மழையை புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். எங்கேயாவது புழுதி மழை பெய்யறது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பெய்யுமா? அப்படி
சவுதி
புழுதியும் மண்ணுமா மழை பெய்தாமா பாருங்க. இல்லையா, டெசர்ட்லேயும் வராத தண்ணி ஆவியாக போகுது, மழை பெய்யும்போது நல்லா பனிக்கட்டி நல்லா தண்ணியாக தான் வருது. புழுதி மழை எங்கேயுமே பெய்யாது, எழுத்தின்படி புழுதி மழை எங்கேயுமே பெய்யாது. இங்கே பெய்யுது, பைபிளில் பெய்யுது, புழுதி மண்ணுமா பெய்யுதாம்மா. ஆமாம் ஆமாம். நம்ம குழந்தைங்கள்லாம் பேசும்போது நம்ம சொல்லுவோம், வாயிலிருந்து வார்த்தைகள் எப்படி மழை துளி போல வருது பாரு அப்படின்னு நம்ம குழந்தைய பார்த்து மெச்சிக்குவோம். ஆனால் அதே கெட்ட வார்த்தைகளை பேசும்போது என்ன சொல்லுவோம் நம்ம? ஐயா ஐயா என்ன மாதிரி பேசுகிறாங்க, வாயில் மண்ணளி போடுன்னு சொல்லுவாங்க, நல்ல வார்த்தையை பேசுனா வாயில் சக்கரை போடுன்னு சொல்லுவாங்க, மோசமான வார்த்தையை பேசுனா வாயில் மண்ணள்ளி போடுன்னு சொல்லுவாங்க. உன் தேசத்திலே புழுதியும் மண்ணுமாக மழையை பெய்ய பண்ணுவார்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவனுடைய வாயிலிருந்து ஆமாம் அசுத்தமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் தான் பிறக்கணும். அதான்
புழுதியும்
விசுவாசம் இல்லாத வார்த்தை, அதனால் கெட்ட வார்த்தை, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தை, கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அந்த மாதிரி வார்த்தைகளாக. அதுதான் புழுதி மண்ணுமாக இருக்கிற வார்த்தைகளை ஒரு மனுஷன் பேசுனானா அவனுக்குள்ளே தேவனுடைய சாபம் இருக்கிறது. உலக மனுஷன் பேசிட்டு போவான், அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறவன், சிந்திக்கிறவன், தியானிக்கிறவனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு வாயின் வார்த்தைகள் இருந்ததுன்னா அவனுடைய வாயிலிருந்து புழுதியும் மண்ணுமாக இருக்கிற மாதிரி அசுத்த வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் பிரயோஜனமற்ற வார்த்தைகளும் இருந்ததுன்னா அவன் தேவனுடைய சாபத்திற்கு ஆளாயிருக்கிறான். அப்போது தேவனுடைய சாபத்துக்கு ஆளாயிருக்கானா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வாயிலிருந்து பேசும்போது புழுதியும் மண்ணுமாக உபயோகமற்ற வார்த்தைகள், அர்த்தம் இல்லாத வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள் அப்படி தாராளமாக பேசுவான். ஏன்னா உள்ளத்தில் ஒன்றுமே இல்லையே. அதனால் தன்னுடைய பயிற்சிக்கு தன்னுடைய அனுபவம் என்ன இருக்குதோ, தன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் பேசுவான். அதனால் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்கள் அதன்படி நடக்காமல் தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடக்கிற சமயத்தில் அவருடைய வாயிலிருந்து புழுதியும் மண்ணுமான அப்படின்னா கெட்ட வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் தான் அப்படியே புறப்படும். அப்படியே புறப்பட்டு புறப்பட்டால் அடுத்தபடியாக என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏசையா 57:20-21 ஏசையா 57:20-21 ஆ வாசிப்போம். ஆ போதும். துன்மார்க்கனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா கொந்தளிக்கும் கடலை போல. முதல்ல நம்ம வாசித்தோம் உபாகமம் 28:24 வார்த்தை தான் புழுதி மண்ணுமாக தான் பெய்யுது. இப்படி மழை பேஞ்சு 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 நிறையா வந்து இருதயத்தில் துன்மார்க்கனுடைய இருதயத்தில் கொந்தளிக்கும் கடலை போல இருக்குதாம்மா. அது அமர்ந்திருக்க கூடாமல் அப்படின்னா வாயை அடக்கி வைக்க முடியாமல். ஆமாம், மெரினா பீச் ஓரத்தில் போய் நின்று பார்த்தா தெரியும் என்ன மாதிரி அந்த அலையெல்லாம் அலை வந்து அடங்கியிருக்காம அலைகள் வந்து அடித்து 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 என்ன ஒரு ஓரமாக பார்த்து என்ன கிடக்கும், எல்லா குப்பையும் கிடைக்கும். கடலில் என்னத்தை தூக்கி போட்டாலும் உடனே கடல் வெளியே தள்ளிடும். கரையிலே ஒதுக்குகிறது. அது அமர்ந்திருக்க கூடாமல் இருதயத்தில் இந்த மாதிரி வார்த்தையில் வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாமல் பேசி 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 அழுக்க வந்து தான் உதட்டில் ஊரில் இருக்கிற எல்லா அழுக்கும் உதட்டில் தான் ஒட்டிகிட்டு இருக்கு. அதுதான் அழுக்கையும் சேற்றையும் கரையிலே தள்ளுகிறதுனா இருதயத்தில் என்னென்ன அசுத்தங்கள் இருக்குதோ அந்த எல்லாத்தையும் உதட்டின் வழியாக வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. ஆமாம், துன்மார்க்கன் யாருன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற பாவி இல்லை. துன்மார்க்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடக்கிறவன். அதனால தான் ஒன்னா சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கர் பதரை போல் இருப்பார்கள். பதர்னு என்னன்னா கோதுமை மணியும் பதரும் வெளியில் பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் கோதுமை மணிக்கு உள்ள நிறைய சத்தான பொருள்கள் இருக்கும், பதருக்கு அந்த சத்தான பொருட்கள் இருக்காது. அதான் துன்மார்க்கர் பதரை போல் இருப்பார்கள். வெளிப்படையாக நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, அவங்க பதரை போல் இருப்பார்கள். அதனால் துன்மார்க்கர் அப்படின்னா பிரசங்கம் பண்ண விட்டால் தெரியும், அல்லது தேவனுடைய வார்த்தைகளை பைபிள்லேருந்து எடுத்து பேச சொன்னால் தெரியும் இந்த இருதயம் கொந்தளிக்கு தான் இல்லையாங்கிறத. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க, நான் இந்த வாரம் வந்து பேசுகிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அடிக்கடி இந்த ஊழியக்காரங்களை வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. நானும் கொஞ்சம் பேசுகிறேன், நானும் கொஞ்சம் பேசுகிறேன். ஏன்னா கடல் அலை வந்து எப்படி அது அமைதியாக இருக்க முடியாமல் எப்படி கொந்தளிக்குதோ அதே மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா ஊர்க்கதை உலக கதையாக சொந்த கதை சோகக்கதை வச்சுருக்கிறவங்கெல்லாம் அவன் இருதயத்தில் அடக்கி வச்சுட்ருக்க முடியாது, எப்படியாவது யார்கிட்டையாவது அதை கொட்டிடணும். அதனால் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க நேரம் கொடுங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்ணி அங்கே வந்து சபையை வந்து நல்ல வசனம் பேச வேண்டிய நேரத்தில் ஊர்க்கதையை பேசி சேத்தையும் அழுக்கையும் கக்குகிறேன். அது அமர்ந்திருக்க கூடாமல் அப்படி நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் அமைதியாக இருந்து பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய வார்த்தைகளை பேசுவார்கள். அப்படி தேவனுடைய ஆவி இல்லைன்னா அவ்வளோதான், நிறைய பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் எல்லாம் இந்த மெரினா பீச்சில் ஓரத்தில் எப்படி அழுக்கு ஒதுங்கி இருக்குதோ அந்த மாதிரி தான் அழுக்கு. வேண்டாத காரியங்களாக தான் இருக்கும், வேண்டாத ஆலோசனைகளாக தான் இருக்கும். ஏசையா 8:6-10
இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சிலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ஏச்சினையும் எமல்யாவின் குமாரையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியால் இதோ ஆண்டவர் வல்லமை உள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவங்க சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றிலும் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகளிலும் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து புறவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்று இமானுவேலே அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை ஓடும். ஜனங்களை நீங்கள் கூட்டம் கொடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தாராகிய நீங்கள் எல்லோரும் செறிகொடுங்கள், விடை கட்டி கொள்ளுங்கள், முருந்தோடுவீர்கள். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோட இருக்கிறார், கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் அமர்ந்து அவர் என்னோட பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனையின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சாரமுமாய் இருப்பாராக.
போதும், ஸ்தோத்திரம். அப்போ எருசலேமை பிடிக்கிறதுக்கு ரெண்டு ராஜா வந்துட்டான். அப்போ அந்த சமயத்தில் ஆண்டவர் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறார். அந்த ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்கள் மெதுவாய் ஓடுகிற சிலுவையின் தண்ணீரை அசட்டை பண்ணி வேகமாய் ஓடுகிற ஆற்று நீரை போல இருக்கிற அசிரியாவின் ராஜாமையும் அவனுடைய ஆடம்பரங்களையும் குறித்து சந்தோஷப்படுகிறபடியினால் வேகமாய் ஓடுகிற ஆற்று நீரை போல இருக்கிற ஆலோசனையை தேவன் வந்து அந்த ஜனத்துக்கு கொடுக்குறார். அப்போ சிலுவையின் தண்ணீர்னா மெதுவாக ஓடுறது, அது எருசலேமில் இருக்குது, அது ஊற்று தண்ணீர், அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம். இப்போ எப்போவுமே ஆற்றுல மெதுவாக ஓடுற தண்ணியை நாம் பார்க்கும்போது அது நம்ம தெளிவாக ஓடும், நம்ம நல்ல தண்ணின்னு சொல்லி நல்லா குடிக்கலாம், சந்தேகம் இல்லாமல். இதே ஆற்றுல மழை பெய்ஞ்சு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது அந்த தண்ணியை குடிக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற காரியங்களை சிந்தித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கைக்கு அனுபவத்துக்கு ஏற்றபடி நம்ம அதை பயன்படுத்தி வரும்பொழுது அதை மற்றவர்களுக்கு தாராளமாக சொல்லலாம், நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் தாராளமாக கை கொள்ளலாம், அது நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அந்த மெதுவாய் ஓடுகிற ஆலோசனையை விட்டு அப்படின்னா அனுதினமும் சிந்தித்து தியானித்து தேவனுடைய சமூகத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை வெறுத்து தள்ளிட்டு உடனே எல்லாம் பைபிளில் இருக்கிறது தெரிஞ்சிடணும், உடனே எழுப்புதல் வந்துடணும், உடனே ஊரை மனம் திருப்பிடணும், உடனே பெரிய கன்வென்ஷன் வச்சிடணும், உடனே சென்னை பட்டணத்தை உடனே ரட்சிப்புகளை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு வேகமாக போய் செயல்பட்டு இதுதான் அர்த்தம் அதுதான் அர்த்தம் இப்படி அப்படி இப்படின்னு செஞ்சால் எப்படி இருக்கும்? அது வேகமாக ஓடுற ஆற்று தண்ணியை போல் அதை வந்து யாருமே குடிக்க முடியாது. அது அழுக்கும் குப்பையுமா வேகமாக ஓடுற ஆற்று தண்ணியில் இருக்கும். அப்போ வேகமாக ஓடுற ஆற்று தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படாது, ஆனால் தண்ணி நிறைய போகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச் சர்ச் வச்சுருப்பாங்க, நிறைய எழுப்புதல் அப்படி இப்படின்னெல்லாம் நிறைய காரியங்களை செய்வாங்க, ஆனால் யாருக்காவது பயனுள் உள்ளதாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா அது இருக்காது. காரணம் இந்தந்த டைம் இந்தந்த டைம் மழை காலம் இது வெயில் காலம் இது ஸ்கூல் லீவ் டைமு இப்படி இந்த வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வருது அப்படிங்கிற டைமை தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, ஆனால் அது வராது. தேவனுடைய சமூகத்தில் எழுப்புதல் ஒரு மனுஷனுக்கு வரணும்னா அவன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை படித்து சிந்திக்க வேண்டும். அப்போ தான் தேவனுடைய எழுப்புதல் அல்லது தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும். அதை விட்டு போட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் மொத்தமாக போய் பைபிள் ஸ்டடி படிச்சுட்டு வந்துடுறேன் அல்லது உபவாசம் போட்டு ஒரு 40 நாளில் எல்லாமே படித்து முடிச்சிடலாம் சொன்னால் அப்படி வேகமாக போனானா ஆற்றுல எப்படி வேகமாக தண்ணி புரண்டு வரும்போது எப்படிப்பட்ட அழுக்கெல்லாம் வருதோ அதே மாதிரி எல்லா காரியங்களையும் மனசு வேக வேகமாக சிந்தித்து தியானித்து அப்படி வரும்போது என்ன சொல்லுவான், ஆமாம் மோசை ஊழியம் செஞ்சார் இப்படி இருந்தார், மோசை ஆபிரகாம் எப்படி இருந்தார், அப்படி அப்படி இருந்தார், தாவீது இப்படி இருந்தார், தாவீதுடைய வாழ்க்கை அப்படி போச்சு, சாலமோன் அப்படி இருந்தான், சாலமோனுடைய வாழ்க்கை அப்படி போச்சு, பைபிளில் உத்தம ஒருத்தனமே கிடையாது, அதனால் பைபிள் படிக்கிறத வேஸ்ட்டுன்றான். காரணம் என்னென்னா வேகமாக போனதுனால தான். ஆனால் நிறுத்தி சிந்தித்து தியானித்து அதை படிக்கும்போது சாலமன் தப்பு செய்யும்போது என்ன தேவன் தண்டனை கொடுத்தார், தாவீது தப்பு செய்யும்போது என்ன தண்டனை கொடுத்தார், அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்த பொழுது என்ன தண்டனை கொடுத்தார், மோசே தேவனுடைய சமூகத்தில் பதறி பேசின போது என்ன தண்டனை கொடுத்தார் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சிருக்க மாட்டான். ஏன்னா வேகமாக படிக்கணும், உடனே தெரிஞ்சிடணும். ஒரே நாளில் படித்து பாஸ் ஆகணும்னா எப்படி? ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் நடத்துகிற பாடத்தை படிக்காமல் அப்போல்லாம் விளையாடுறது, பரீட்சை வந்தாச்சுன்னா உடனே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து படிக்கிறது. படித்து 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 அப்படி போனால் பாஸ் ஆகிட முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து தேவன் கொடுத்த காரியங்களுக்கு நன்றி செலுத்தி தேவனுடைய சமூகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்போது தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு புதிய புதிய ஆலோசனைகளை கொடுத்து கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவை புதிய வார்த்தைகளை பேசும்படி தேவன் நம்மளை பழக்க வைக்கிறார். அதை விட்டு போட்டு 3 மாதத்தில் 6 மாதத்தில் 1 வருஷத்தில் படித்து சரியாகலான்னா அது முடியாது, அது அவன் வாழ்க்கையில் பயன் கொடுக்காது. ஆனால் படிச்சிடலாம், ஆனால் அது அவனுடைய வாழ்க்கையில் பயன் கொடுக்காது. எப்படி மெதுவாக ஓடுகிற சிலவான் தண்ணீரை பருக முடியும், வேகமாக ஓடுகிற ஆற்று தண்ணீரை குடிக்க முடியாது. அப்படிங்கிறது போல் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற சின்ன சின்ன ஆலோசனைகளை நாம் நிறைவேற்ற முடியும். வேகமாக நிறைய படித்து, அதான் சொல்லுவாங்க படித்த முட்டாளும் சொல்லுவாங்க, நிறைய படிச்சிருவாங்க ஆனால் காரியங்களை நிறைவேற்றும் போது நல்ல காரியங்களை செய்ய முடியாமல் கெட்ட காரியங்களை செய்வாங்க. அதனால் தீவிரவாதிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க, ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. ஆமாம், நிறைய திறமசாலிகள் ஆகிறனால தான், நிறைய படித்து வர்றதுனால தான் எல்லாத்தையும் கொள்ளணும்னு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். ஆமாம், அப்படியாக இன்றைக்கி நிறைய தெரியணும் தெரியணுங்கிறத விட எது தெரிஞ்சிருக்குதோ அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிச்சோம்னா அதுவே நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஏசாயா 30:28 ஏசாயா 30:28
நாசம் என்னும் சல்லடைகளே ஜாதிகளை அறிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் வெட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும் ஜனங்களுடைய வாயிலை போட்டு அலைக்கடிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகி இஸ்ரவேலின் கண்மலை அண்டையைக்கு போக
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆளுகளை வந்து ஜலிச்சு எடுக்கிறதுக்கு, நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாசம் என்னும் ஜல்லடையிலே போட்டு ஆண்டவர் சலிக்கிறார். அப்போ ஜலிக்கும் போது தேவனுடைய வாயிலிருந்து வருகிற சுவாசத்தினால எப்படியாம தண்ணி ஆற்று தண்ணி போல வருது, ஆற்று தண்ணியை போல கழுத்து வரைக்கும் வந்துச்சு. ஆமாம், கழுத்து வரைக்கும் வந்தாச்சு, கொஞ்சம் ஏமாந்தேன்னாலும் வாய்க்குள்ள போயிடும். அந்த அளவுக்கு படித்து வந்திருக்கிறான். ஆண்டவருடைய வாயினுடைய சுவாசத்திலேருந்து வருகிற வார்த்தைகள் தெரிஞ்சு 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 வரும்போது ஒரு மனுஷனுக்கு கழுத்து வரைக்கும் தண்ணி வந்த மாதிரி வந்துடும். ஆற்று வெள்ளத்தை போலவும், அப்புறம் அதுக்கு அடுத்தது அப்படின்னு என்ன இங்கிலீஷில் வாசிங்கன்னா அது தெரியும் என்னான்னு. இங்கிலீஷ் பைபிளில் கடிவாளம் கழுத்து வரைக்கும் தண்ணி போயிட்டுருக்குது. அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் வாயில் ஒரு கடிவாளத்தை போட்டு இழுத்தா எப்படி இருக்கும்? கழுத்து வரைக்கும் தண்ணி வேற போகுது. கழுத்து வரைக்கும் தண்ணி போகுது. அது இங்கிலீஷ்ல என்ன வாசி முடிச்சிருவாங்க.
Holy Spirit, as an overflowing stream shall reach to the midst of the neck, so to shift the nation with the sieve of vanity, and there shall be a griddle in the jaws of the people, cursing them to hear.
அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கழுத்து வரைக்கும் ஒரு மனுஷன் படிச்சிருக்கான்னு வச்சுக்கலாமே, நிறைய படிச்சிருக்கிறான். படித்து படித்து வரும் பொழுது அந்த படிப்பு எல்லாமே அவனுடைய வாய்க்கு அப்படின்னா அவனுடைய நடைமுறைக்கு ஒன்றுமே உதவாது. ஆமாம், ஆனால் அவன் பேசுனான்னு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அப்படி நிறைய படித்தவன் பேசுனானா எந்த ஒரு காரியத்தையும் தெளிவாக பேச முடியாது. அப்படின்னா வாயில் கடிவாளம் போட்டவன் ஒருத்தன் வாய்க்குள்ளே ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு பேசினா எப்படி இருக்கும், மற்றவனுக்கு புரியுமா? அதே மாதிரி தான், நிறைய படித்தவன் பேசினானா தட்டு தடுமாறி இதாக்கும் அதாக்கும் அப்படி இப்படி 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 இப்படின்னு சொல்லுவானா ஒழிய தெளிவாக பேச முடியாது. அதனால் கொஞ்சமாக படிச்சிருந்தாலும் அவன் காரியத்தில் தெளிவாக இருப்பான். நிறைய படித்தவன் அந்த படிப்பு அவனுடைய வாழ்க்கைக்கு உதவாது. அவன் பேசும்போது பார்த்தீங்கன்னா அதான் வாயில் கடிவாளம் இருக்குது, ஆண்டவர் போட்டிருக்கிற கடிவாளம் அங்கே இருக்குது. அந்த கடிவாளத்தை எடுத்தாதான் அவனால் தெளிவாக பேச முடியும். அதே மாதிரி அவனுக்கும் பயன்படாது, அடுத்தவனுக்கும் பயன்படாது. அதனால் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரெவலேஷன் வந்து எனக்கு சீக்கிரம் கிடச்சிடணும், அதுக்கு நான் என்ன வேலை வேணாலும் கொடுக்குறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் சிங்கப்பூர் போகிறேன், அமெரிக்காவுக்கு போகிறேன், பைபிள் ஸ்கூல் படிக்க போகிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி ராத்திரியும் பகல் இருந்து இப்படியாக்க அப்படியாக்க அப்படியாக்குன்னு இப்படின்னு வேகமாக படிப்பாங்க. படித்து 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 கழுத்தளவுக்கு வந்துடும். பேசுனானா வாயில் ஒரு கடிவாளம் போட்டிருக்கிறவன் பேசுனானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தட்டு தடுமாறி எதையும் தெளிவாக பேச முடியாமல். ஆமாம், இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இது இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது, நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துவேன்னு சொல்லி கேட்டால் அதுவும் தெரியாது. அப்படி ஆகும். அது தேவனுடைய வாயிலிருந்து தான் அந்த சுவாசம் புறப்படுது. அந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகள் தான் அப்படி ஆற்று வெள்ளம் போல வருது. அதனால் மெதுவாக ஓடுகிற சிலவாம் தண்ணீரை போல, அனுதினமும் மலையை போல வருகிற தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு சிந்தித்து தியானித்து கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு துதி மகிமை செலுத்தி ஒவ்வொரு நாளும் படிக்கிறவங்களுக்கு தான் நல்ல காரியங்களை செய்ய முடியும், நல்ல காரியங்களை தெளிவாக பேச முடியும். அப்படி இல்லை ஒரே நாளில் படித்து ஒரே நாளில் பாஸ் ஆகி ஒரு மூணே மாதத்தில் பாஸ்டர் ஆயிடணும், பெரிய ஊழியக்காரனாயிரணும், ஒரே நாளில் ஊரவே மணந்திருப்பேன்னு சொல்லி நினச்சா கழுத்து வரைக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அவன் பேசுகிற வார்த்தையில் எந்த அர்த்தம் இருக்காது. அதனால் நம்ம பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறது தான் பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதம். அதனால் பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் நிறைய குடிப்பார்னு சொல்லிட்டு உடனே பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறேன், அப்படி படிச்சிருக்கேன், அங்கே போய் படித்தேன், இங்கே போய் படித்தேன், இவ்வளோ நாள் காத்திருந்தேன், அதனால் எனக்கு வல்லமை இருக்குது, எனக்கு ஞானம் வந்துடுச்சுன்னு சொல்லி யாருமே கூத்தாடக்கூடாது. அப்படி யாரும் கூத்தாடாமல் இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார். நீ ஒவ்வொரு நாளும் படி, ஒவ்வொரு நாளும் சிந்தி, ஒவ்வொரு நாளும் என்கிட்ட நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வச்சுட்டார். அதனால் நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பின்மாறி மலையுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறவங்க பனித்துளி போல் மலைத்துளி போல் துளி துளியாய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு தேவனுக்கு செவி கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தால் நாம் வருகிற நாட்கள்லே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து எப்படி ஒரு வருஷம் முழுவதும் பாஸ் ஆகி வர்றது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் படித்து 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 நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா ஒரே நாளில் மணந்திருப்பி ஒரே நாளில் ஊரையும் மணந்திருப்பதற்கு பார்த்தா இவனும் மணந்திருக்க முடியாது, ஊரையும் மணந்திருக்க முடியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுகளாம் வேறு ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதனால தான் நிறைய பேர் ஊழியத்தை விட்டு ஓடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்காம உடனே நம்ம எல்லா வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி திடீர்னு ஊழியத்துக்கு இறங்குறவங்க தான் இப்படி பிரச்சனைக்குள்ளாகிறது. அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுக்கு துதிக்கான மகிமை செலுத்தி அதே மாதிரி தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசமபாகம் காணிக்கை பொருத்தனைகளை செலுத்தி நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வசனம் தங்கும்படியாக நாம் இருந்தால் உண்மையாகவே நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்படி இல்லைன்னா தேவனுடைய சாபம் தான் நம்மளுக்கு காத்திருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க.